அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர்ந்து செய்தி அரங்கில். எல்லை தாண்டி சென்று மீன்பிடித்த 80க்கும் அதிகமான இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். இதுகுறித்து இலங்கை அதிகாரி அளித்த தகவல்.
வெற்றிலக்கன் கடற்படத்திலே கைது செய்யப்பட்டதாக 43 இந்திய மீனவர்களையும் அவர்கள் வந்ததாக கூறப்பட்ட 5 மீன்பிடி படகுகளையும் தமக்கு காண்பித்து எங்களிடம்.
இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக மீனவர்கள் தெரிவித்த கருத்துக்கள். பிறகு நில மசோதா விவகாரம் குறித்த விவாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள்.
இத்தனா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் லேக்கர் கே மைதான் மே கயே தே, ஹிஸ்டரி மே காங்கிரஸ் கி இத்தனி கம் சீட்டே கபி நஹீ ஆயி தி.
இன்ன பிற செய்திகளும். வங்கதேசத்தில் நாத்திக கருத்துக்களை வெளியிட்டு வந்த பிரபல பதிவர் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் நந்தினி குருசங்கரன். அவிஜித் ராய் என்ற புகழ்பெற்ற வங்கதேச வலைப்பு எழுத்தாளர் கொல்லப்பட்டதை கண்டித்து 100க்கும் அதிகமான எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அவிஜித் ராய் தன் நாத்திகவாத கருத்துக்களுக்கு பெயர் போனவர். ஒரு புத்தக கண்காட்சிக்காக தன் மனைவியுடன் வங்கதேச தலைநகர் டாக்காவிற்கு விஜயம் செய்திருந்தபோது வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த மேலதிக தகவல்களை செய்தியரங்கில் கேட்கலாம்.
மெக்சிகோவில் நாட்டின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் அமைப்பான நைட்ஸ் டெம்ப்ளார் காட்டலின் தலைவர் செவன் டூ கோமன்ஸின் அந்த நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். ஏழைகளுக்கு தௌபராக கூறப்படும் முன்னாள் ஆசிரியரான கோமஸ் எந்தவொரு துப்பாக்கிச்சூடும் மேற்கொள்ளப்படாமல் அதிகாலை வீடு ஒன்றினில் வைத்து கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வரும் போதைப்பொருள் கடத்தற்காரர்களின் வரிசையில் இவரே இறுதியாக பிடிக்கப்பட்டவராவார். மெக்சிகோவில் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட வன்முறைகளை கையாள்வதற்கு போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என்ற விமர்சனத்தை சந்தித்து வரும் அதிபர் அவருக்கு இது நல்ல உந்துசக்தியை கொடுக்கும் என பிபிசியின் மெக்சிகோ செய்தியாளர் கூறினார்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகளால் வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியல் பொருட்கள் நிர்மூலம் செய்யப்பட்டமையை ஒரு போர்க்குற்றம் என்று விவரித்துள்ள ஐநாவின் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ அதுகுறித்து புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுள்ளது. கிமு 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலைகளை சுத்திகளை தாங்கிய ஆட்கள் உடைப்பதாக காண்பிக்கும் வீடியோ ஒன்றை இஸ்லாமிய அரசு வெளியிட்டுள்ளது. மொசூல் நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் நடந்த விஷயங்களால் தான் அதிர்ச்சியடைந்துள்ளதாக யுனெஸ்கோவின் தலைவியான இரினா பொகோவோ கூறியுள்ளார். கொள்கைக்காக பாரம்பரிய சின்னங்களை வேண்டுமென்று அழிப்பது ஒரு கலாச்சார சுத்திகரிப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சீனா தமது துருப்புக்களை தென் சூடானுக்கு அனுப்புவதாக அறிவித்துள்ளது. சீனா தமது தரைப்படையினரை ஐக்கிய நாடுகளின் அமைதி பேணும் பணிக்கு அனுப்புவது இது முதல் தடவையாகும். சீனா 700 வீரர்களை அனுப்பும் எனவும் அவர்கள் ஆளில்லா உளவு பார்க்கும் விமானங்கள், ஆட்களை ஏற்றிச் செல்லும் கவச வாகனங்கள் மற்றும் பீரங்கிகளுடன் இணைந்து செயற்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. முன்னர் சீனா ஆயிரக்கணக்கான படையினரை ஐநாவின் அமைதி காக்கும் பணிக்காக அனுப்பியது. ஆனால் அவர்கள் உதவியாளர்களாகவே பணியாற்றினார்கள். சூடான் அதிபரின் படையினருக்கும் அவரது முன்னாள் துணை அதிபரின் படைகளுக்கும் இடையே டிசம்பர் 2013 தென்சூடானில் கலவரம் ஆரம்பமானது.
ஜிம்பாப்வேயின் ஜனாதிபதி ராபர்ட் முகாபே வெள்ளையின விவசாயிகளிடம் இருந்து நிலங்களை அபகரித்து கருப்பினத்தவருக்கு அளித்த விஷயத்தில் தவறுகள் நிகழ்ந்திருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் 91 வயதான ஜனாதிபதி கூறும்போது கருப்பின விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் மிகவும் பெரிய அளவை கொண்டவை என்றும் அவர்களால் அதை பராமரிக்க முடியவில்லை என்றும் கூறினார். இந்த அபகரிப்புகள் 2000 ஆண்டில் தொடங்கிய சர்ச்சைக்குரிய நிலச்சீர்திருத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்றவை. தம் நாட்டின் விவசாய உற்பத்தி குறைந்ததற்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் மேற்கு நாடுகளின் தடையே காரணம் என்று முன்னர் கூறி வந்தார். அவருடைய மனைவி கிரேஸ் பல நிலங்களின் உரிமையாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேட்டியின் போது தம் மனைவி தான் தன்னுடைய பதவியின் பின்பலமாய் இருப்பதாய் கூறுவதை அவர் மறுத்துள்ளார். திருமதி கிரேஸ் முகாபே தற்போதுள்ள ஆளுங்கட்சியில் முக்கிய பதவிக்கு உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
யுகண்டாவில் ஒருபால் உறவு ஆண்களை துன்புறுத்துவதாகவும் உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்வதாகவும் போலீசார் மீது மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒருபால் உறவில் ஈடுபடுவதாக போலீசார் சந்தேகிக்கும் ஆண்களின் குதத்தையும் ஆணுறுப்பையும் சோதனையிடுவதற்கு பலவந்தப்படுத்தியுள்ள பல சம்பவங்களை ஆவணப்படுத்தியுள்ளதாக சாப்டர் ஃபோர் உகண்டா என்ற அமைப்பு கூறுகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். சர்வதேச கடலிலே தாண்டி வந்து மீன் பிடித்ததன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் 86 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்புகளில் அத்துமீறி வந்து மீன்பிடித்த 86 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் இந்திகா டி சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர்களின் 11 மீன்பிடி படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இலங்கை சிறைச்சாலைகளில் நீதிமன்றங்களினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் அனைவரையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நல்லெண்ண வெளிப்பாடாக விடுதலை செய்திருந்தார். இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகுகளும் விடுவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் முதற் தடவையாக இவ்வாறு பெரும் எண்ணிக்கையிலான இந்திய மீனவர்கள் ஒரே நாளில் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக இந்திய மீனவர்களின் வருகை அதிகரித்திருந்ததுடன் வடமராட்சி கிழக்கு கடற்பரப்பில் மீன்பிடிக்க வந்திருந்த இந்திய மீனவர்களுக்கும் உள்ளூர் மீனவர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்திருந்ததை அடுத்தே வெற்றிலைக்கிழனை கடற்பரப்பில் 43 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று முல்லைத்தீவு கிழக்கு கடற்பரப்பில் மேலும் 43 இந்திய மீனவர்கள் 6 மீன்பிடி படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெற்றிலைக்கிழனையில் கைது செய்யப்பட்டவர்களை யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடமும், முல்லைத்தீவு கடலில் கைது செய்யப்பட்டவர்கள் திருகோணமலை காவல்துறையினரிடமும் மேல் நடவடிக்கைக்காக தாங்கள் கையளித்திருப்பதாக கடற்படை பேச்சாளர் இந்திகா டி சில்வா அவர்கள் தெரிவித்துள்ளார். வெற்றிலைக்கிழனை பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பற்றிய கூடுதல் விவரம் என்ன என யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கடற்பரப்பிலே கைது செய்யப்பட்டதாக 43 இந்திய மீனர்களையும் அவர்கள் வந்ததாக கூறப்பட்ட 5 மீன்பிடி படகுகளையும் தமக்கு காண்பித்து எங்களிடம் அவர்களின் பொறுப்பு எடுத்து எமது அலுவலக நடைமுறைகளின் பிற்பாடு பரஸ்பரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பொழுது அவர்களை எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறிகளில் வைத்திருப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை காலமாக இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு அண்மையாக மிக அருகாக வந்து மீன்பிடி நடவடிக்கை ஈடுபட்டிருந்தால் மீனவர்கள் வெகுவாக பாதிப்படைந்திருந்தார்கள். இது தொடர்பாக எமது திணைக்களத்திற்கு அவர்கள் பல்வேறு வகைகள் முறையிட்டு இருந்தார்கள். தமது இயந்திரங்கள் வலைகள் சேதமாக்கப்படுவதாகவும் முறையிட்டு இருந்தார்கள்.
இந்த இந்திய மீனவர்கள் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள்?
அவர்கள் இந்தியாவுடைய காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்
என்றார் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பெரும்பான்மையானவர்கள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் இதுகுறித்து காரைக்காலைச் சேர்ந்த மீன்பிடி படகு உரிமையாளர் விஜயேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
காரைக்கால் போட்டு வந்து 7 போட்டு, தமிழ்நாட்டு போட்டு வந்து 3 போட்டு, அதுல வந்து யாழ்ப்பாணத்துல 5 போட்டு, யாழ்ப்பாணத்துல 5 போட்டு வந்து திருகோணமலையில இருக்கு. திருகோணமலையில உள்ள போட்டு வந்து நேவி கேம்ல இருக்காங்க, ஆளுங்க எல்லாருமே நேவி கேம்ல இருக்காங்க. யாழ்ப்பாணத்துல உள்ள போட்டு வந்து எஃப்ஆர் போட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்பதான் இப்ப உள்ள சூழ்நிலை.
பிடிபட்ட மீன்பிடி படகுகளில் உங்களது படகும் பிடிபட்டு இருக்கிறதா?
நாங்க 2 படகு போனோம். அதுல ஒரு படகு வந்து அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா, ஒரு படகு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
உங்களோட படகு என்ன, இழுவை படகா?
ஆமா, இழுவை படகு. இந்தியா எல்லை முடிய இடத்துலதான் அந்த பார்டரை ஒட்டி தான் தொழில் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று வந்து ஒரு 3 மணி அளவுலதான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க வந்து 2 பிரிவா வச்சிருக்காங்க, யாழ்ப்பாணத்துல பாதி போட்டையும் அங்க திருகோணமலையில பாதி போட்டையும். யாழ்ப்பாணத்துல உள்ள போட்டு தான் கோர்ட்டுக்கு வரவும் நம்மளுக்கு வந்து அரசு தரப்புல தகவல் கொடுக்கறாங்க. யாழ்ப்பாணம் உள்ள போட்டை மட்டும் திருக்கோணமலையில உள்ள போட்டு வந்து நாளைக்குதான் கோர்ட்டு கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அரசு தரப்புல அந்த போட்டோட நியூஸ் வரல. அந்த போட்ல வந்து டிரைவர் அவர்ல பையன் தான் வந்து பேசிட்டு இருக்காப்ல.
அவரை நீங்கள் தொடர்பு கொள்ள முடிகிறதா?
இப்ப அவங்க வந்து செல்லு எடுத்திருப்பாங்க, அந்த செல்லுலாம் வந்து அங்க அலோடு பண்ண மாட்டாங்க. அந்த நேவி கேமுலயே ஒரு ஆபிசர்ட்ட செல்லு வாங்கி இது மாதிரி வந்து ஓனருக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. திரும்பியும் வந்து அந்த நம்பருக்கு ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேட்டேன். அந்த ஆபிசர் வந்து நம்ம போட்டு டிரைவர்கிட்ட செல்ல கொடுத்துட்டா சொன்னாங்க, கேட்டுட்டு இருக்கிறோம்.
இவர்களின் விடுதலை சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க?
இது வந்து எங்களுக்கு வந்து தொகுதி எம்எல்ஏ நாஜி மன்னனை போய் பார்த்தேன். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் பார்க்க போறேன் ரங்கசாமிய. மீனவர் சங்கத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும் பஞ்சாயத்தார் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். பஞ்சாயத்தார் மூலியமா போய் தான் சிஎம்ஓ மத்த எந்த அதிகாரியை பார்க்க போனாலும் பஞ்சாயத்தார் மூலியமா தான் போய் பார்ப்போம். அது வந்து அரசு தரப்புல எவ்வளவு குயிக்கா போட்ட எடுத்து தரமோ அதுக்கான ஏற்பாடு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புல வந்து மீன் பிடிக்கிறதா அந்த ஊர் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்திய இலங்கை அரசாங்கமும் இது சம்பந்தமா பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்குது, ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று. இந்த சூழ்நிலையில தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் திரும்ப திரும்ப இலங்கை கடற்பரப்புக்கு சென்று தொழிலில் ஈடுபடுவதுங்கிற நிலைமை ஏன் ஏற்படுது?
நிலைமைகள் வந்து எப்படின்னா இங்க நம்ம கடல்ல வந்து மீன் உற்பத்தி ரொம்ப கம்மி. நம்ம 100,000 செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க, 50,000 தான் மீன் கிடைக்கிறது. அதனால வந்து அதிகபட்சமா ரொம்ப தூரமாவும் போறது கிடையாது, நம்ம எல்லையை ஒட்டிதான் இழுக்கிறோம். அதுல நம்ம எல்லாம் இதுதான் அவங்க எல்லாம் இதுதான்ங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதுல கொஞ்சம் அந்தாண்ட இருக்கிற போட்டை தான் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க.
மீன்பிடி உரிமையாளர் விஜயேந்திரன். தற்போது சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீரா சீனாவின் மூலதனத்துடன் துவங்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் குறித்த முடிவுகள் அந்நாட்டுடன் கலந்து பேசாமல் எடுக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நலசாமி.
கடந்த மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்தில் இலங்கையில் பெருமளவு முதலீடுகளை செய்திருக்கின்ற சீனா அங்கு தொடர்ந்தும் தனது முதலீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த பின்னணியில் பீஜிங் சென்றிருக்கின்ற இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர சீன பிரதமர் லீ கிக்வாங்கையும் வெளியுறவு அமைச்சர் வாங் யீயையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். 1.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான கொழும்பு துறைமுக நகர செயற்திட்டம் உள்ளிட்ட சீனாவின் சில முதலீட்டு திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்ய இருப்பதாக இலங்கையின் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இன்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மங்கள சமரவீர சீனாவின் வேலை திட்டங்கள் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட முன்பதாக சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார்.
Decided to review some of those projects, review the tender procedures, review the environmental.
சில வேலை திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக டெண்டர் நடைமுறைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடைமுறைகள் போன்ற விடயங்களை ஆராய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். February 8 அரசாங்கம் அமைச்சரவை துணைக்குழு ஒன்றை நியமித்தது. அந்த குழு ஒவ்வொரு வேலை திட்டங்கள் குறித்தும் தனித்தனியாக ஆராய்ந்து கூடிய விரைவில் தனித்தனி அறிக்கைகளை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கைகள் வந்தவுடன் சீனாவுடன் தொடர்புடைய விடயங்கள் சீனாவுடன் பரிமாறப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட முன்னர் சீன அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர சீனாவின் முதலீடுகளை இலங்கை தொடர்ந்தும் வரவேற்பதாகவும் கூறினார். இலங்கையின் நல்லதொரு பங்காளியாக சீனா தொடர்ந்தும் இருக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் வாங் யி கூறினார். சர்வதேசத்திலும் பிராந்தியத்திலும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும், எங்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும், இரண்டு நாடுகளும் எமது பாரம்பரியமான நட்புறவை பேண வேண்டும் என்று இருதரப்பும் நம்புகின்றன. சர்வதேசத்திலும் பிராந்தியத்திலும் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் நடைமுறை ரீதியில் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்றார் சீன வெளியுறவு அமைச்சர். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அடுத்த மாதம் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற நிலையிலேயே மங்கள சமரவீர அங்கு சென்றிருக்கிறார்.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. இலங்கையின் வடக்கே நாடு நடைபெறவிருந்த இரு பிரதேச சபை தேர்தல்களை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
நாளை நடைபெறவுள்ள புதுக்குடியிருப்பு மற்றும் கரையோரப்பட்டு பிரதேச சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்றை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. சம்பந்தப்பட்ட பிரதேச மக்கள் சிலர் தாக்கல் செய்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னர் நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்தது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது 2011 வாக்காளர் பட்டியலை பயன்படுத்தியே இந்த தேர்தல் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக 2011 பின்பு பதிவு செய்யப்பட்ட பெரும் எண்ணிக்கையான வாக்காளர்களுக்கு தனது வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படுவதாக மனுவை சமர்ப்பித்த முகமது முனாஸ் தெரிவித்தார்.
இப்பொழுது அந்த தேர்தல் 2016 ஐந்து வருடங்களுக்கு பின்பு நடைபெறுகின்ற தேர்தல் ஆக இருக்கின்றது. எனவே அதிலே பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. 2011 என்ற பட்டியலிலே பலர் இறந்திருக்கின்றார்கள், பலர் மாகாண சபைக்கு சென்றிருக்கின்றார்கள், பலர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த தேர்தல் நடைபெற இருப்பது ஒரு அசாதாரண முறை இருப்பதால் தேர்தலை பிற்போட்டு புதிய வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை கோரி நாங்கள் நீதிமன்றம் சென்றிருந்தோம்.
மனு மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த விடயம் குறித்து பரந்த விசாரணையொன்றை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்தது. இதன்படி வழக்கு விசாரணையை எதிர்வரும் மார்ச் 27 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் வரை தடையுத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அறிவித்தது. இதேவேளை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் சுகவீனமுற்றுள்ள காரணத்தினால் அவரை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு வீரவன்ச தரப்பின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் ஒன்றை விடுத்தனர். போலீசார் அந்த வேண்டுகோளுக்கு ஆட்சேபனைகளை தெரிவிக்கவில்லை. இதன்படி சசி வீரவன்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் சாட்சியாளர்கள் மீது அச்சுறுத்தல் விடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டது. அதன் பின்பு வழக்கு விசாரணை எதிர்வரும் மே 15 வரை ஒத்திவைக்கப்பட்டது. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ராஜதந்திர கடவுச்சீட்டொன்றை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சசி வீரவன்ச கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் வைத்தியசாலையொன்றில் தங்கியிருந்த போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்ததாக ஒரு சர்வதேச குறிப்பு. தன்னுடைய நாத்திக கருத்துக்களுக்காக பரவலாக அறியப்பட்டிருந்த வங்கதேசத்தை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க வலைப்பு எழுத்தாளர் ஒருவர் டாக்கா சென்றிருந்த போது வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் சதாத்.
டாக்காவில் நடந்த புத்தக கண்காட்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு தனது மனைவியுடன் திரும்பிக் கொண்டிருந்தபோது கத்தியேந்தி வந்த கும்பல் ஒன்று அவர்களை தாக்கியது. அவிஜித் ராய் பரிதாபமாக உயிரிழந்து போனார். அவரது மனைவியும் காயமடைந்திருக்கிறார். அவிஜித் ராய் மறைந்தது ஒரு பெரிய இழப்பென்கிறார் அவருடைய நண்பர்களில் ஒருவரான அன்வர் ஹுசைன்.
He was an atheist and he didn't believe in any religion, although he is from Hindu community. As you know, Hindus are a minority community.
அவர் ஒரு நாத்திகர். எந்த மத நம்பிக்கையும் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்துக்கள் வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்களாவர். அவர் ஒரு புத்திஜீவி, பெரிய அறிவாளி, அமெரிக்காவில் பொறியியலாளராக பணியாற்றி வந்தவர். இப்படி ஒரு சிறந்த மனிதனை இழந்துவிட்டது பெரிய துரதிர்ஷ்டம்.
இந்த தாக்குதல் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த கொலையை பாராட்டியிருக்கும் உள்ளூர் இஸ்லாமியவாத குழு ஒன்றை விசாரித்து வருவதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த கொலையை கண்டித்து டாக்கா வீதிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றனர். அவிஜித் ராய் வங்கதேசத்தில் பிறந்தவர் என்றாலும் அமெரிக்க குடியுரிமை வாங்கியவர். முக்தோ மோனா, அதாவது தடையற்ற சிந்தனை என்ற வலைப்பு ஒன்றை இவர் 2000 ஆரம்பித்து மத நிராகரிப்பு மற்றும் அறிவியல் கருத்துக்களை வங்க மொழியில் தொடர்ந்து எழுதி வந்தார். இஸ்லாம் தொடர்பாக இவர் தெரிவித்த கருத்துக்களுக்காக அடிப்படைவாதிகளிடமிருந்து இவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்திருந்தன. இருந்தாலும் இவர் இறை நிராகரிப்பு கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்தவில்லை. அண்மையில் இவர் ஃபேஸ்புக்கில் எழுதிய ஒரு பதிவில் கூட, அறிவியல் அடிப்படையில்லாத, தர்க்க ரீதியில் அல்லாத எந்த நம்பிக்கையுமே எதிர்ப்பதுதான் நாத்திகம் என்று குறிப்பிட்டிருந்தார். சுதந்திரமாக சிந்திப்பவர்களுக்கும் கருத்து சொல்பவர்களுக்கும் வங்கதேசம் பாதுகாப்பான இடமாக இல்லை என நாடு கடந்த நிலையில் வாழ்ந்து வரும் வங்கதேசத்தின் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவரான தஸ்லீமா நஸ்ரின் பிபிசியிடம் தெரிவித்தார்.
Islamic fundamentalists issued fatwas against me. They set price on my head. Hundreds of thousands of fanatics demanded my execution by hanging.
இல்லை, அது பாதுகாப்பான இடமில்லை. இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எனக்கு எதிராக மத ஆணைகளை பிறப்பித்திருந்தனர். என் தலைக்கு கூட அவர்கள் விலை வைத்திருந்தனர். என்னை தூக்கிலிட வேண்டும் என மதவாதிகள் கோரினார்கள். 20 என் சொந்த நாட்டுக்கு போக முடியாமல் இருக்கிறேன். இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள் வங்கதேசத்தில் இருப்பதென்பது பெரிய ஆபத்துதான். நான் அங்கு போனாலும் கூட மதவெறியர்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் தலைவெட்டி கொல்லலாம் என்ற நிலைதான் இருக்கும்.
90களின் நடுப்பகுதியில் தஸ்லிமாவின் எழுத்துக்கு எதிர்ப்பு கிளம்பி அவருக்கு கொலை மிரட்டல்கள் வர அவர் வங்கதேசத்திலிருந்து வெளியேறியிருந்தார். அவர் எழுதிய பல புத்தகங்களுக்கு இன்னும் கூட வங்கதேசத்தில் தடை இருந்து வருகிறது. சுதந்திரமாக கருத்து வெளியிட்டவர்கள் வங்கதேசத்தில் கொல்லப்படுவதென்பதும் இது முதல் முறையல்ல. சென்ற ஆண்டு கூட அகமது ரஜிப் ஹைதர் என்ற வலைப்பு எழுத்தாளர் கொல்லப்பட்டதற்கு மத கடும்போக்குவாதிகளே காரணம் என பேச்சு சுதந்திரத்தை ஆதரிப்பவர்கள் குற்றஞ்சாட்டியிருந்தனர்.
இந்தியாவில் இன்று நில கையகப்படுத்தும் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது. இது குறித்த விவரங்களுடன் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய மோடி, நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டம் தொடர்பான மசோதா குறித்தும் விளக்கம் அளித்தார். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டம் தொடர்பான மசோதாவுக்கு சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேறு விளக்கங்களை கொடுத்து வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார்.
இத்தனா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் லேக்கர் கே மைதான் மே கயே தே.
நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் விருப்பம் போல திருத்தங்களை ஏற்படுத்திய பிறகுதான் அக்கட்சி மக்களவை தேர்தலை சந்தித்தது. பின்னரும் கூட வரலாறு காணாத தோல்வியை தான் அவர்கள் சந்தித்தார்கள். ஒருவேளை விவசாயிகள் இவர்கள் செய்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த அளவுக்கு மோசமான தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள். இதனால் அவர்களின் தனிப்பட்ட கருத்தை கொண்டு வாதாடுவது தவறான செயல் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. வேகமாக தொழிற்சாலைகளை நிறுவும் பணியை மேற்கொள்ளவும் சாலை அமைப்பது போன்ற கட்டமைப்பு வசதிகளை செயல்படுத்தவும் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தேவை என்று தொழில்துறை கூறி வருகிறது. ஆனால் இந்த சட்டத்தின் காரணமாக விவசாயிகள் தமது நிலங்களை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்திய நாடாளுமன்றத்தில் 2015-16 நிதியாண்டுக்கான பொது திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நடைபெறவுள்ள விவாதங்களின் போது நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான சட்டத்தில் தெளிவு பிறக்கும் என்றும் மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் விவகாரங்களில் திருத்தங்கள் ஏற்படுத்தப்படும் என்று அவர் அப்போது உறுதியளித்தார். ஆனால் எந்தவிதமான சமரசங்களையும் ஏற்கப் போவதில்லை என்பதில் தாங்கள் உறுதியாக உள்ளதாக காங்கிரஸ் கட்சி கருத்து வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த அவசர சட்டம் தொடர்பான மசோதாவுக்கு சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேறு விளக்கங்களை கொடுத்து வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளதற்கு காங்கிரஸ் கட்சியின் பதில் என்ன என்று அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான சுதர்சன நாச்சியப்பனிடம் கேட்டேன்.
அதாவது சென்ற முறை இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது பிஜேபி எதிர்த்தது என்பது அரசியல் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. மோடி அவர்கள் கூறியதிலிருந்து அரசியலுக்காக செய்தோம், இப்பொழுது தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அரசியலை விட்டு விடுங்கள் என்ற அடிப்படையில பேசுவது போல தோன்றுகிறது. இது அரசியலுக்காக செய்யப்படவில்லை. விவசாயிகளுடைய நன்மைக்காகவும் குடியிருப்போருடைய நன்மைக்காகவும் அவருடைய பாதுகாப்பு அவருடைய திரும்ப மீள் குடியிருப்பு இவற்றை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கருத்துக்களை சொல்கின்றன. யாரிடம் பேச போவதில்லை, நாங்கள் இதை நிறைவேற்றி காட்டுவோம் என்றுதான் பிரதம மந்திரி 2 நாட்களுக்கு முன்னால் பேசினார். இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய நிலை அவருடைய சொந்த கூட்டணி கட்சியிலேயே எதிர்ப்புகள் அதிகமாகிருக்கு. அதை சமாளிப்பதற்கு ஒரே ஒரு வழி மற்ற எதிர்கட்சியிலையும் தன்னோட சேர்த்து கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற வகையில திருத்தங்களை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல தோன்றுகிறது இவருடைய பேச்சு
என்றார் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன். சர்ச்சையை எழுப்பியுள்ள இந்த சட்டத்துக்கு எதிராக டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். இதில் உள்ள பாதக அம்சங்கள் என்ன என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் நல்லசாமியிடம் கேட்டேன்.
நிலம் வந்து கையகப்படுத்துறது வந்து அரசாங்கம் பொது நோக்கத்துக்காக கையகப்படுத்துறதுல தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ரயில்வே பாதை போடுறாங்க, ஒரு சாலை போடுறாங்க, ஒரு அணை கட்டுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து கையகப்படுத்தித்தான் ஆகணும். ஆனா இப்ப என்ன நடைமுறையில் என்ன இருக்குதுன்னா, இன்னைக்கு கையகப்படுத்துகின்ற பொழுது ஒரு ஏக்கர் வந்து 50,000 ரூபாய் இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு பின்புதான் இழப்பீடு முழுமையமா கொடுக்கறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு ஆயிருது. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 50,000 தான் கணக்கிட்டு கொடுக்கறாங்களா வழியா, அன்றைய தேதியில இறுதி செட்டில்மெண்ட்ல அந்த நிலத்தினுடைய மதிப்பீடு என்னவோ அதை கணக்கிடுறதே கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப அரசாங்கம் தன்னுடைய நோக்கத்துக்காக எடுக்கிறதுல எங்களுக்கு மறுப்பு இல்லை. ஆனால் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கார்பரேட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் ஏன் வந்து கையகப்படுத்தி கொடுக்குறாங்க? அது தேவையில்லாத ஒன்று. அவங்களே நேரடியாக வந்து விவசாயிகிட்ட வந்து பேரம் பேசி வாங்கிக்கிட்டுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அரசாங்க தரப்புல சொல்றது என்னன்னாக்க, தனியார் கையகப்படுத்துறது கூட வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக தான், அது வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உருவாக்குறதுக்காக தான் அவங்க சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
இப்ப வந்து நீங்க வந்து தனியாருக்கு வந்து தாரவாத்து கொடுக்கறதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு, சென்னையில அண்ணா சாலை அந்த பகுதியில பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்துக்காரருடைய கைக்கு போயிடுச்சு. சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதி பூரா வந்து வெளிநாட்டுக்காரருடைய கைக்கு போயிடுச்சு. ஆக மண்ணின் மைந்தர்கள் இன்னைக்கு வந்து அங்கங்க அங்கங்க அவங்க கிட்ட வேலையாட்களா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும்ங்கிறதுதான்.
இந்த நிலை கூட வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக தான் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது.
இல்ல இல்ல, வளர்ச்சிக்காக நீங்கள் நானும் தொழில் செஞ்சா, நீங்கள் நானும் விவசாயம் செஞ்சா வளர்ச்சி. ஆக வெளிநாட்டுக்கார வெள்ளக்காரங்க வந்து தொழில் செஞ்சான்னா விவசாயம் பண்ணா அது எப்படி வளர்ச்சின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு அந்த காலத்துல ஏன் வெள்ளையனே வெளியேறணும் போராடணும்? இன்னைக்கு வெள்ளையனே உள்ளே வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம்
என்றார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் நல்லசாமி.
இந்திய பொருளாதாரம் வரும் நிதியாண்டில் 8.1-8.5% வரை வளர்ச்சி காணும் என்று இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. பணவீக்கம் குறையும், உணவு உற்பத்தி பெருகும் என்றும் இந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பிரகாசமான கணிப்புகள் யதார்த்த ரீதியில் உண்மையாகும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று சென்னை பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் கே ஜோதி சிவஞானம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இல்லைங்க, இது ஒரு எதிர்த்தமானதா இல்ல. என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த 8 பாயிண்ட்ங்கிறது வந்து ஒரு நியூ மெத்தடாலஜி அடிப்படையா கொண்டு பண்ணப்பட்டது. யூபிஎஸ் அரசு சென்ற விட்டு செல்லும் போது வந்து 4.7% குரோத் ரேட். மக்கள் வந்து ஆர்வமா எதிர்பார்க்கறது வந்து இந்த அரசு நிறைய ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சோ இவங்க வந்து இவங்க கட்சியில அந்த குரோத் ரேட் வந்து அதிகமாயிருக்கா இல்லையாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இந்த பேஸ் இதை வந்து மெத்தடையே வந்து மாத்திட்டாங்க. சோ மாத்தின பிறகு அந்த குரோத் ரேட் வந்து அதிகமா இருக்குது. அதை வந்து ஏழியர் இதோட கம்பேரே பண்ண முடியாது. இன்னும் வேர்ல்டு எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் வந்து ரிவைவ் ஆகல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. 37% கிட்டத்தட்ட இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து இன்னைக்கு 30%க்கு வந்து வந்திருக்குது. அது இன்னும் ரிவைவ் ஆகல. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகல. இது மாதிரி சூழல்ல வந்து சர்வீஸ் செக்டரோட இது வந்து ஒரு ஸ்லக்கிஷா இருக்கு பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்.
வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யற இந்த பெட்ரோலிய எண்ணெய் பொருட்களுடைய விலை சர்வதேச சந்தையில் குறைந்திருப்பதால் இந்தியாவின் அந்த நிதி பற்றாக்குறையும் குறைந்து அதன் விளைவாக பணவீக்கம் குறைந்திருப்பதாக கருதப்படுகிறது. இது தொடர்ந்து நீடிக்கும் என்று நினைக்கிறீர்களா?
இன்ஃபிளேஷன் வந்து இன்னமும் வந்து 10% இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு 5% ஒட்டி இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இங்க உள்ள இன்டர்னல் பாலிசிஸ் இல்ல, இன்டர்நேஷனல்ல உள்ள இந்த கமாடிட்டி பிரைஸோட கிராஷ் ஆயிருக்கிறது, க்ரூட் பிரைஸ் கீழே வந்திருக்கிறது, ஃபுட் பிரைசஸ் குறைஞ்சிருக்கிறது.
சரி, இப்ப 9 மாதங்கள் ஆகிவிட்டது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து. இந்த இரட்டிப்பு புள்ளி வளர்ச்சி, இந்த டபுள் டிஜிட் க்ரோத் என்பது அவரால் எட்ட முடியும், இந்திய அரசால் எட்ட முடியும் என்று இந்த பொருளாதார அறிக்கை கூறுகிறது. அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த 9 மாதத்தில் இந்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பது உங்கள் வாதமா?
இல்லை, எடுத்திருக்காங்க. நிறைய எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ். இப்ப எடுக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைனா இந்த அப்ரோச்லயே வந்து வேறுபாடு இருக்கு. என்னன்னா இப்ப வந்து 1930ல வந்து கீன்ஸ் சொன்னாரு இது மாதிரி சூழல் காலகட்டத்துல வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு. இப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. ஒரு முக்கிய காரணம் பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசெஷன் இருக்கிறப்போ, ஸ்லோ டவுன் இருக்கிறப்போ பிரைவேட் செக்டர் வந்து செலவிடத்துக்கு முன்வர மாட்டாங்க. அது போன்ற சூழல்ல வந்து அரசு வந்து தன்னுடைய பொது செலவை வந்து அதிகப்படுத்தணும். மாறாக இந்த அரசு வந்து பொது செலவை முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டு வராங்க. பிஃபோர் பட்ஜெட்டே வந்து ஏகப்பட்ட ஸ்பெண்டிங்கை வந்து ஸ்குவீஸ் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த போர்டு வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கட் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லா விதத்திலையும் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்குவீஸ் பண்ணா இந்த கண்டிஷன்ல க்ரோத் ரிவைவா வரதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவுன்னு சொல்றாங்க.
சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் கே ஜோதி சிவஞானம் அளித்த செவிக்கிட்டீர்கள். இறுதியாக ஒரு விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணி மேற்கு இந்திய தீவுகளுக்கு எதிராக பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் புனிதசீலன் பிரதீபன்.
சிட்னியில் நடந்த கிரிக்கெட் உலகக்கோப்பை ஆட்டம் ஒன்றில் மேற்கிந்திய தீவுகள் அணியை 257 ரன்களால் தென்னாப்பிரிக்கா வெற்றியீட்டியுள்ளது. இந்த ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியின் ஏபி டெபிலியர்ஸ் ஒருநாள் போட்டிகளின் மிக வேகமான 150 ரன்களை பெற்றிருக்கின்றார். முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 408 ரன்களை பெற்றது. அதன்போது டெபிலியர்ஸ் எடுத்த சதம் உலகக்கோப்பை போட்டிகளில் 2வது மிக வேகமான சதமாகும். 64 பந்துகளுக்கு 150 ரன்களை குவித்து இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய வீரர் ஷேன் வாட்சன் படைத்திருந்த இவ்வாறான ஒரு சாதனையை 19 பந்துகளால் முறியடித்த ஏபி டெவிலியர்ஸ் தென்னாப்பிரிக்காவிற்கு புகழ் சேர்த்துள்ளார். ஏபி டெவிலியர்ஸ் 66 பந்துகளுக்கு 162 ரன்களை குவித்ததுடன் ஆட்டமிழக்காமலும் இருந்தார். அண்மை நாட்களாக தமது அபார விளையாட்டு திறமையை துடுப்பாட்டத்தில் காண்பித்து வரும் டெவிலியர்ஸ் கடந்த மாதம் ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதே மேற்கிந்திய தீவுக்கு எதிராக 31 பந்துகளுக்கு சதம் எடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா இந்த ஆட்டத்தில் பெற்ற ரன்கள் உலகக்கிண்ண வரலாற்றில் ஓர் அணி பெற்ற 2வது மிகக்கூடிய ரன்களாகும்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.